நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வேளாண் பல்கலைக்கழக விவசாயி சமுதாய வானொலி.
உழவர்கள் ஆலயமே தமிழ்நாடு, வேளாண்மை பல்கலைக்கழகம் தானே.
கோவை பட்டு வளர்ச்சித்துறையின் செயல்பாடுகள் குறித்து விளக்குகின்றனர் அத்துறையின் உதவி இயக்குநர் பி வைத்தியநாதன் அவர்கள் மற்றும் ஆய்வாளர் எஸ் பிரின்ஸ் மோகன் அவர்கள்.
வணக்கம் நண்பர்களே. பட்டுக்கு பெயர் போனது வந்து சீனா அப்படிம்பாங்க. சீனத்திலிருந்துதான் பட்டு இங்க வரவழைக்கப்பட்டது அப்படின்ட்டு. தமிழ்நாடு எடுத்துட்டோம்னா காஞ்சிபுரம். இப்ப இந்த பட்டு வளர்ப்பு அதை பத்தி விரிவா பேசுறதுக்காக கோயம்புத்தூர் பட்டு வளர்ச்சி துறையிலிருந்து உதவி இயக்குநர் வைத்தியநாதன் அவர்களும் ஆய்வாளர் பிரின்ஸ் மோகன் அவர்களும் நம்ம நிலையத்துக்கு வந்திருக்கிறாங்க. அவங்க கிட்ட நம்ம சந்தேகங்களை தெளிவுபடுத்தலாம். வணக்கம் சார்.
வணக்கம் மேடம். வணக்கங்க. என் பேரு பிரின்ஸ் மோகன், பட்டு வளர்ச்சி துறை ஆய்வாளர் பணியாற்றிட்டு வரேன்.
இந்த பட்டு வளர்ச்சித்துறை எங்க இருக்குது, அதோட செயல்பாடுகள் ஜெனரல் அவுட்லைன் தாங்களே.
தமிழ்நாடு அரசு பட்டு வளர்ச்சித்துறை தலைமையிடம் வந்து நம்ம எல்லா துறைகளும் சென்னையில தான் இருக்கு. இது வந்து இந்த பட்டு வளர்ச்சித்துறை ரொம்ப அதிகமா பண்ற ஏரியான்றது சேலம், தருமபுரி, ஒசூர், கோயம்புத்தூர் அந்த மாதிரி ஏரியான்றதுனால இதோட தலைமையிடம் சேலத்துல இருக்கு. சேலத்துல அதுக்குன்னு தனியா ஒரு இயக்குநரகம், விவசாயத்துறைக்கு ஒரு இயக்குநராக இருக்க மாதிரி பட்டு வளர்ச்சித்துறைக்கு ஒரு இயக்குநர் இருக்கு. சேலத்திலிருந்து தமிழ்நாட்டில் இருக்க அனைத்து மாவட்டங்களையும் இந்த பட்டு வளர்ச்சித்துறையில மேற்கொண்டு வரோம்.
இதனுடைய செயல்பாடுகள் அதை பத்தி சொல்லுங்களேன்.
அதாவது நம்ம பட்டு வளர்ச்சித்துறையில எங்களுடைய முக்கியமான நோக்கம் வந்து பட்டு கூடு உற்பத்தி, பட்டு நூல் விற்பனை, அவ்வளவுதான். விவசாயம் மாதிரி மற்ற விவசாயங்கள் மாதிரி விவசாயிகளை வந்து இந்த மல்பெரி நடவு செஞ்சு பட்டுப்புழு வளர்த்து பட்டுக்கூடுகள் உற்பத்தி செய்து அதிலிருந்து வர்ற பட்டுக்கூடுகளை வந்து அங்காடியில் விற்பனை செய்து அது வரைக்கும் தான் விவசாயிகளுடைய பகுதி. அதுக்கப்புறம் பட்டுக்கூடு எடுத்துட்டு போய் நூற்பு, அதுக்கப்புறம் மறுநூற்பு, நெசவுன்றது வந்து அடுத்த பகுதி. நாங்கள் அதான் விவசாயிகளை வந்து பட்டுக்கூட உற்பத்தி பண்ணாதான் நெசவாளர்கள் வந்து அதை துணியா மாத்த முடியும்.
உதவிக்கினர்கள் சொன்ன மாதிரி பார்த்துட்டீங்கன்னா பட்டு வளர்ப்புங்கிறது முதல் கட்டமா மல்பெரி சாகுபடி. சாகுபடி செஞ்சதுல வந்து நல்ல தரமான மல்பெரி இலைகளை உற்பத்தி செய்யறது, உற்பத்தியான மல்பெரி இலைகளை வந்து பட்டு புழுக்களுக்கு உணவளிச்சு பட்டு கூடுகளை உற்பத்தி செய்யறது. இதை வந்து பட்டு விவசாயிகள் மேற்கொண்டு வராங்க. இந்த பட்டுக்கூடுகளை வந்து பட்டுக்கூடு அங்காடிகளுக்கு கொண்டு வந்து விற்பனைக்கு அவங்க கொண்டு வராங்க. இவர்களால் உற்பத்தி செய்யப்பட்ட பட்டுக்கூடுகள் வந்து பட்டு நூற்பாளர்களால் கொள்முதல் செய்யப்பட்டு அவங்க பட்டுக்கூடுகளை பட்டு நூலா மாத்துறாங்க. இந்த பட்டு நூல் தான் பட்டு நெசவுக்காக அடுத்தது பட்டு முறுக்கேற்றி சாயமேற்றி பட்டு நெசவா வந்துருது. இதனால பாத்துட்டீங்கன்னா விவசாயிகளுடைய வாழ்க்கை தரம் மேம்படுறது இல்லாம நம்முடைய நாட்டுக்கான அந்நிய செலாவணியும் தருது. கிராமப்புற பொருளாதாரம், வேலைவாய்ப்பு எல்லாமே பட்டு வளர்ச்சித்துறையில வந்து அதிகமா நம்ம பயன்படுத்திட்டு ஈடுபடுத்திட்டு வரோம்.
கோவை மாவட்டத்தை எடுத்துட்டோம்னா மல்பெரி சாகுபடி எந்தெந்த இடங்கள்ல நடைபெறுது?
கோவை மாவட்டத்துல பரவாயில்ல, எல்லா இடத்துலயும் நாங்க மல்பெரி சாகுபடி பண்ணிட்டு இருக்கிறோம். இப்போதைக்கு ஒரு 730 ஏக்கர்ல மல்பெரி சாகுபடி பண்ணிருக்கோம். ஒரு 236 விவசாயிகள் வந்து இதுல தீவிரமா ஈடுபட்டு வராங்க. இதுக்குன்னு தனியா ஒரு உதவி இயக்குநர் கோவை மாவட்ட பட்டு வளர்ச்சித்துறை பணிகளை மாத்திரம் மேற்கொள்ளவும் விவசாயிகளுக்கு உதவி செய்வோம். கோவை பாலசுத்தரம் ரோட்ல ஒரு உதவி இயக்குநர் அலுவலகம் இருக்கு. அந்த உதவி இயக்குநர் அலுவலகத்திலேயே ஒரு பட்டுக்கூடு அங்காடி இருக்கு, ஒரு பட்டு வித்தகம் இருக்கு, பட்டு நூல் விற்பனை மையம் இருக்கு. அதனால விவசாயிகளுக்கு வேண்டிய தேவைகள் எல்லாத்தையும் பூர்த்தி பண்ற இடத்துல ஒரு வளாகம் அமைச்சு அங்கேயே நாங்க செயல்பட்டு வரோம். மாவட்டத்தில் உள்ள பிற பகுதிகளை பாக்குறதுக்காக கோயம்புத்தூர், பெரியநாயக்கன்பாளையம், அன்னூர், அவிநாசி ஆகிய பகுதிகளை மையமாக கொண்டு மாவட்டத்தில் உள்ள அனைத்து பகுதிகளுக்கும் தேவையான வசதிகளையும் பட்டு வளர்ச்சி சம்பந்தப்பட்ட பணிகளையும் நாங்கள் மேற்கொண்டு வரோம். 4 இடத்துலையும் 4 உதவி ஆய்வாளர் அந்தஸ்தில் 4 உதவி ஆய்வாளர் இருக்காங்க. ஒவ்வொரு உதவி ஆய்வாளர்களுக்கிலையும் 5 இளநிலை ஆய்வாளர் இருக்காங்க. இளநிலை ஆய்வாளர்கள் தான் விவசாயிகளோட நேரடியான அணுகுமுறை பண்ணி ஒவ்வொரு விவசாயியும் மல்பெரி பயிர் செய்யறதுக்கு அவங்களை ஊக்குவிச்சு அவங்கள வந்து என்டர்டெயின் பண்ணி அவங்களை மோட்டிவேட் பண்ணி மற்ற ஏற்கனவே பட்டு வளர்ச்சி செஞ்சிட்டு இருக்க விவசாயிகளை புது விவசாயிகளை கொண்டே காட்டிட்டு அந்த பணிகளை மேற்கொண்டு எங்களுடைய ரூட் லெவல் ஃபங்க்ஷனரிஸ் வந்து இளநிலையாக வளருவோம்.
மற்ற பயிர் சாகுபடியிலிருந்து மல்பெரி சாகுபடி எப்படி வித்தியாசப்படுது? இங்கே விளையக்கூடிய மல்பெரி வந்து தரம் அதை பத்தி எல்லாம் சொல்லுங்களேன்.
அதாவது ஒரு விவசாயத்தை தேர்ந்தெடுக்கும் போது அந்த குறுகிய கால பயிரா நீண்ட கால பயிரான்னு முதல்ல யோசிப்பாங்க. அந்த தொழில் செய்யறதுக்கு நம்மகிட்ட நீர்ப்பாசன வசதி இருக்கான்னு சொல்லி பார்ப்பாங்க. அடுத்தது இந்த தொழில் செய்யறதுக்கா என்ன முதலீடு செய்யணும், தொடர்ந்து என்ன நம்ம என்ன செய்யணும், இதோட தொழில்நுட்பம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு விவசாயிகள் பார்ப்பாங்க. இப்ப மற்ற பயிர்ல பாக்கிறத காட்டிலும் பட்டு வளர்ப்புல வந்து இது மிகவும் சுலபமாகவும் அனைத்து விவசாயிகளும் மேற்கொள்ள சாதகமாகவும் அமையுது. ஒன்னு பாத்துட்டீங்கன்னா மல்பரி வந்து ஒரு நீண்ட கால பயிர், இது வந்து வறட்சியை தாங்கி வளரக்கூடிய பயிர். சாதாரணமா நம்ம ஒரு ஏக்கர்ல வாழை போடுற தண்ணியை வச்சுட்டு 2.5 ஏக்கர் நம்மளால மல்பரி சாகுபடி பண்ண முடியும். ஒரு தடவை பண்ணிட்டீங்கன்னா ஒவ்வொரு வருஷம் சுமார் 10-20 வருஷம் நம்ம மண்ணுக்கான உரங்களை மட்டுமே கொடுத்துட்டு இருந்தா ஒவ்வொரு 2 மாசத்துக்கு ஒரு தடையும் நல்லா நம்ம கவாத்து செஞ்சு இலை அறுவடை செஞ்சு பட்டுப்புழு வளர்ப்பு தொடர்ந்து மேற்கொண்டு வரலாம். இதுல இன்னொன்னு பாத்துட்டீங்கன்னா இதோட தொழில்நுட்பம் வந்து முந்தைய இருக்கிறத விட இப்போ ஆராய்ச்சி பலன்களை பாத்தீங்கன்னா ரொம்பவும் சுலபமா ஒரு 100 முட்டை புழு வளர்த்து நம்மளால ஒரு 20,000 ரூபாய் சம்பாதிக்கணும்னா குடும்ப உறுப்பினர்களை கணவன் மனைவி ரெண்டு பேரும் மட்டுமே போறோம். அடுத்ததா பாத்தீங்கன்னா தொழில வந்து தொடர்ந்து செய்யக்கூடிய செலவுகள் எதுவுமே கிடையாது. ஒரு தடவை நம்ம செடி போட்டுனா 10-20 வருஷம் இருக்கனால அந்த தொடர்ந்து சொல்லக்கூடிய விவசாயிகள் முட்டு வழி செலவுங்கிறது இல்ல. இப்ப மல்பரியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு உயரிய ரகங்களாக MR2 V1 சொல்லிட்டு ஒரு 2 வகை இங்க வச்சு சொல்றாங்க. அனைத்து வகை மண்ணிலையும் இந்த மல்பரி வந்து வளரும். ஒன்னு மண் பரிசோதனை செய்து விவசாயிகள் வந்து மல்பரி நடவு செய்யுங்க, வீரிய ரக இது செஞ்சு பண்ணுங்க. அது வந்து 5 அடிக்கு 3 அடி 2 அடின்ற இடைவெளியில செய்யும் பொழுது செடி தோட்டத்தில் நல்ல காற்றோட்டம் இருக்கிறதுனால ஆட்பற்றாக்குறையை சமாளிக்கிற மாதிரி இயந்திரங்களை கொண்டே நம்ம இடையுறவு நிகழ்ச்சிகளை செஞ்சு நம்ம நல்லபடி தோட்டத்தை பராமரிக்க முடியும்.
வேளாண் மக்கள் மத்தியில வந்து இதோட வரவேற்பு எப்படி இருக்குது? அவங்க மல்பரி சாகுபடி பண்றதுக்கு ஆர்வமா முன் வர்றாங்களா? பயிர் சாகுபடி மாதிரி முன் வர்றாங்களா? அதை பத்தி சொல்லுங்க.
பிற வெள்ளாமை காட்டிலுமே இப்ப வந்து ஒரு சாதாரண ஒரு 3 மாசம் பயிர் போட்டு அவங்க செஞ்சு அவங்களை கொண்டு போய் சேல்ஸ் பண்ணிட்டு அடுத்த ஒரு 3 மாசத்துக்கு திரும்ப செய்யக்கூடிய செலவுகள் பாத்துட்டீங்கன்னா அவங்களுக்கு வரவுன்னு சொல்லும் அவங்க கையில வந்து லாபம் நிக்கிறது இல்ல. அதை சொல்லும் போதான் நாங்க என்ன சொல்றோம், பட்டு வளர்ப்பை பொறுத்த வரைக்கும் லாபம் தரும் வேளாண் தொழில் சொல்றோம். சாதாரண வேளாண் தொழில் சொல்லாம லாபம் தரக்கூடிய ஒரு வேளாண் தொழில் பட்டு வளர்ப்பு தொழில் தான் சொல்றோம். ஒரு ஏக்கர்ல நல்ல மல்பரி போட்டு அவங்க வைக்கும் போது அந்த 1 வருடத்துக்கு அடுத்த 2வது வருஷத்துல அவங்களால ஒரு 15,000 கிலோ இலைகளை வந்து சராசரியா உற்பத்தி செய்ய முடியும். இந்த 15,000 கிலோ இலைகளை கொண்டு இவங்களால ஒரு 1200 பட்டு முட்டைகளை வளர்க்க முடியும். 1200 பட்டு முட்டைகளை வச்சு சுமார் 700 கிலோ பட்டு கூடுகளை ஒரு ஆண்டுக்கு அவங்க பண்ணா கூட கிலோ இன்னைக்கு சராசரியா 150 ரூபாய் சொல்லி போட்டா கூடும் வருடத்துக்கு 1 லட்சம் ரூபாய் அவங்களால வருமானமா அவங்களுக்கு ஈட்ட முடியும். இதுக்கு செலவினம் சொல்லி பாத்துட்டீங்கன்னா 1/3 குடும்ப உறுப்பினர்களோட வருமானத்தை வேலை அவங்களோட சேர்த்துக்கிட்டா கூட 1/3 தான் செலவு வரும். சோ ஏக்கராக்கு நிகர லாபமாக 60-70,000 ரூபாய் வரைக்கும் இருக்கு. இதை தொடர்ந்து செய்யக்கூடிய பயிர் சுலபமான தொழில்நுட்பனால விவசாயிகள் வந்து தண்ணி பற்றாக்குறை இருக்க விவசாயிகளும் கையில காசு கம்மியா இருக்குன்னு சொல்லக்கூடிய விவசாயிகளும் கண்டிப்பா இதுல வர்றதுக்கு நல்ல ஆர்வத்தை காட்டிட்டு இருக்காங்க. இதுக்காக வந்து எங்களுடைய உதவிக்கு முன்னாடி சொன்ன மாதிரி எங்களுடைய தொழில்நுட்ப அலுவலர்கள் வந்து எல்லா பகுதியிலும் வட்டார அலுவலர் ஒரு தொழில்நுட்ப சேவை மையம் இருக்கு. அதுக்கு கீழே வந்து முன்னோடி அலுவலர்களாக வந்து எங்களுடைய இளநிலை ஆய்வாளர்கள் இருக்கிறாங்க. இவர்கள் விவசாயிகள் உடனே இருந்து அவங்களுடைய சந்தேகங்களையும் தெளிவுபடுத்தி நல்ல தரமான அளவு பட்டுக்கூடுகள் உற்பத்தி செஞ்சு அவங்களுடைய அதிகமான வருவாய் எடுக்கிறதுக்கான அனைத்து வழிவகைகளுக்கும் ஒவ்வொரு நாங்களும் நாங்கள் கூடவே அவங்க கூட இருக்கிறதுனால நல்ல வரவேற்பு பெற்று வருது. விவசாயிகள் உற்பத்தி செய்த பட்டுக்கூடுகளை வந்து இந்த கோவை பாலசுந்தரம் ரோட்ல இருக்கக்கூடிய உதவிக்கினர் பட்டு வளர்ச்சி வளாகத்தில் வந்து ஒரு அங்காடி இருக்கு. இந்த அங்காடி வந்து முழுவதுமே கணினி மயமாக்கப்பட்ட ஒரு அங்காடி. இதுல பட்டுக்கூடுகள் வந்து தங்களுடைய விவசாயிகள் கொண்டு வரும்போது அந்த பட்டுக்கூடுகளுக்கு கொள்முதல் செய்து கொள்ள பட்டு நூற்பாளர்கள் வராங்க. தினசரி அங்காடியில பாத்தீங்கன்னா விவசாயிகளும் நூற்பாளர்களும் சேர்ந்து ஒரு குழு அமைச்சு அவர்களே அன்னைக்கு அந்த பட்டுக்கு என்ன அடிப்படை விலை கிடைக்குங்கிறத விஞ்ஞான ரீதியில அவங்க வந்து நிர்ணயம் செஞ்சுக்கிறாங்க. இது போக வந்து நேரடி ஏல முறையில நூற்பாளர்கள் வந்து அந்த கூடுகளுக்கு நிர்ணயிக்கப்பட்ட தொகையை விட அதிகமான தொகையை வந்து கோருவாங்க. உச்சபட்சமா யார் கேட்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து தொகை கிடைக்கும். அன்னன்னைக்கு அவங்க விவசாயிகளுக்கான பணம் பட்டுவாடா செய்யப்படுகிறது. விவசாயிகள் வந்து எல்லாருமே சகஜமா வந்துட்டு ரொம்ப அன்னைக்கு காசு கிடைச்சிருச்சுங்கிற ஒரு திருப்தியோட செல்லும் நிலை பட்டு வளர்ச்சித்துறையில இருக்கு.
எந்த பட்டுங்க சார் சந்தையில நல்லா இருக்குது? வெண்பட்டுங்களா இல்ல கலப்பினமா சாயமேற்றியதுங்களா? அதை பத்தி விரிவா சொல்லுங்களேன்.
அதாவது கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டில் வந்து பரவலா மஞ்சள் பட்டு கூடுதான் உற்பத்தி பண்ணிட்டு இருந்தோம். மஞ்சள் பட்டு கூடுக்கு வந்து பார்க்கும்போது வெண்பட்டிலிருந்து உற்பத்தி செய்யற அந்த வெண்பட்டு நூல், அதாவது பைவோல்டைன் சில்க் நாங்க சொல்றோம், அதுதான் வந்து சர்வதேச தரத்துக்கு இணையா நம்ம உற்பத்தி செய்ய முடியும். நம்ம ஆரம்ப கட்டத்தில் இருந்ததுனால பல வருடங்கள் நம்ம அந்த மஞ்சள் பட்டு கூடுக்கு ஒரு ஆர்வம் கூட்டி அதை வந்து உற்சாகப்படுத்திட்டு இருந்தோம். அந்த மஞ்சள் பட்டு கூடுலேருந்து வர பட்டு நூலுடைய தரம், பட்டு கூடுடைய நீளம் ஒரு 800-900 மீட்டர் தான் இருக்கும். பட் இப்போ வெண்பட்டு கூடுலேருந்து வர கூடு அதுல இருக்கிற தரமும் அதுல இருக்கிற பட்டு நூலினுடைய நீளமும் கிட்டத்தட்ட 1200 மீட்டர் இருக்கும். அது தரத்துல பார்க்கும்போது சர்வதேச தரத்துக்கு பண்ணணும்னா இன்னைக்கு இருக்கிற அந்த நவீன தொழில்நுட்பத்தில் நம்ம பவர் லூம்ல போட்டு பண்ணணும்னா அந்த வெண்பட்டு தான் அது வந்து உற்சாகம். அதனால வெண்பட்டை உற்பத்தி பண்ணணும் அப்படின்ற நோக்கம் தான் நம்மளுடைய சிறிய நோக்கம். இதுல நாம வந்து இதுல தமிழ்நாடு வந்து தொடர்ந்து 3 வருடமா, அதாவது 2010, 2011, 2009, 2010, 2011 கடந்த 3 வருடங்களா இந்தியாவிலேயே வந்து வெண்பட்டு உற்பத்தி வந்து தமிழ்நாடுதான் முதலிடம் வச்சிட்டு இருக்கு. பழக்கமா பாரம்பரியமா கர்நாடகத்துலதான் பட்டுன்னா அவங்க ரொம்ப ஃபேமஸா பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த நிலையை மாத்தி தமிழ்நாடு அந்த நிலைக்கு வர முடியும்ன்ற நிலைக்கு உற்பத்தி பண்ணி தொடர்ந்து 3 வருடமா வந்து வெண்பட்டுக்கு வந்து தமிழ்நாடு முதலிடத்துல வச்சிருக்கு, இந்தியாலேயே முதலிடம் வச்சிட்டு இருக்கு. அந்த பெருமை நம்ம தமிழ்நாடு தான். இதை வச்சு நாம வந்து விவசாயிகளுக்கு வெண்பட்டு வந்து உற்பத்தியை ஊக்குவிக்கிறோம். மஞ்சள் பட்டு கூட வச்சு 1 வருஷத்துக்கு 50,000 ரூபாய் வரும்னா வெண்பட்டு உற்பத்தி பண்ணீங்கன்னா 1 லட்சம் ரூபாய் வரும், ரெட்டிப்பு மடங்கு வருமானம் இருக்கும். மஞ்சள் பட்டு கூடு 150 ரூபானா இன்னைக்கு வந்து வெண்பட்டுக்களோட கூடுகளுடைய விலை வந்து 300 ரூபா 250 ரூபா சராசரியா இருந்துட்டு இருக்கு. இதுல வந்து வெண்பட்டு கூடுக்கும் மஞ்சள் பட்டு கூடுக்கும் வெண்பட்டுக்கு கொஞ்சம் அதிகமா வேலை செய்யணுமா, அதுல வேலை பழு ஜாஸ்தியா வேலை ஜாஸ்தி ரேட் கிடையாது, அது கிடையாது. இதே வேலைதான் அதுக்கு செய்ய போறோம். பட் இதன் மூலமா கிடைக்கூட வருமானம் மிக அதிகம். 1 ஏக்கர் மல்பெரி பண்ணி தொடர்ந்து மாசம் 150 முட்டை வச்சிருந்தா ஒரு விவசாயி மாச சம்பளம் வாங்குறது மாதிரி வாங்கி 1 வருஷத்துக்கு நிகர லாபம் வந்து செலவு போக நிகர லாபம் 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் கிடைக்கும். இது வந்து வேற எந்த பயிர்லயும் கிடையாது. இப்ப மஞ்சள் போடுவாங்க, போட்டுட்டு இருக்கும்போது 8,000 ரூபாய் இருக்கும், அது அவங்க சந்தைப்படுத்தும் போது அது வந்து 4,000 ரூபாய் போயிடும். பெருத்த தக்காளி அந்த மாதிரி நல்ல இது வரும். இது வந்து கடந்த பல வருடங்களாக பட்டுக்குடைய விலையை வந்து ஒரே சராசரியா இருந்துட்டு குறைஞ்சா 10 ரூபாய் 20 ரூபாய் குறையுமே தவிர 100-200 விவசாயி நஷ்டப்படுற அளவு குறையல. அதனால விவசாயிகள் வந்து அந்த ஒருங்கிணைந்த பண்ணை மூலம் அவங்ககிட்ட 2 ஏக்கர் மற்ற விவசாயத்து கூட சேர்ந்து மல்பெரியும் பயிர் செஞ்சோம்னா ஒரு அவங்களுடைய வாழ்வாதாரத்தை பெருக்கிக்கலான்றது எங்களுடைய வேண்டுகோள்.
விளக்கமா சொன்னீங்க. இப்ப விவசாயிகள் சந்திக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை வந்து ஆள் பற்றாக்குறை, இதுல எப்படி சமாளிக்கிறாங்க?
அதாவது முதல்ல வந்து பட்டு வளர்ப்புனா எல்லாருமே கேட்டீங்கன்னா இதுக்கு ஆள் வேணும், இலை பறிக்கிறதுக்கு ஆள் வேணும், புழு வளர்க்கறதுக்கு பாக்குறதுக்கு ஆள் வேணும் அப்படின்னு சொன்னாங்க. நம்ம எப்படி நம்ம மற்ற துறைகள் எல்லாம் கணினி மயமாக்கிட்டு நம்ம முன்னேறிட்டு வரோமோ அதே மாதிரி இந்த தொழிலையும் வேகமான முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கு. முதல்ல எல்லாம் வந்து மல்பெரி பயிரிடணும்னு சொன்னா நீங்க அந்த மல்பெரி குச்சியை கட் பண்ணி விவசாயியே போய் அந்த தோட்டத்துல ஊனி அதெல்லாம் பண்ணோம். இப்ப அந்த அந்த கஷ்டம் கிடையாது அவங்களுக்கு. அவங்க வந்து மல்பெரி நாற்றுகள், நாங்களே வந்து விவசாயிகள்கிட்ட நாற்றுகள் உற்பத்தி பண்ண சொல்லி சொல்லிடுறோம். அவங்ககிட்ட இருந்து நாற்றை எடுத்து வந்து டைரக்டா அவங்க பிளான் பண்ணிடுறாங்க. அதனால மல்பெரி பயிரிட்டு அதுல நிர்வாகம் பண்றதுலயோ புழு வளர்ப்புக்கு அதே மாதிரி முதல்ல எல்லாம் ஒரு விவசாயி வச்சிருந்தாங்கன்னா 30 நாள் அதுக்காக சிறப்பு ராத்திரியும் பவளம் போடணும். முதல்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு இலையா கிளி கிளி போடணும். இப்ப அந்த வசதி இல்ல, நாம வந்து அந்த கிளையவே வெட்டி போட்டுறோம். அதனால அதுல இருக்கிற அந்த லேபர் வேலையாட்களுடைய தேவை வந்து கணிசமா குறைஞ்சிருச்சு. ஏற்கனவே அவர் ஆய்வாளர் பிரின்ஸ் மோகன் சொன்னது மாதிரி குடும்ப உறுப்பினர்களை கொண்டே ஒரு புழு வளர்ப்புல ஒரு 15 நாள் அவங்க வந்து அதுல பாத்தாங்க. 1-3 மணி நேரம் ஒரு நாளைக்கு செலவு பண்ணாங்கன்னா இதுல இருக்கிற மாதிரி வருமானம் வேற எதுலயுமே இல்ல.
மற்றவங்களை சார்ந்து இருக்கிறாம குடும்ப உறுப்பினர்களை கொண்டே செய்யலாம் அப்படின்னு சொல்லிருக்கீங்க. அரசு திட்டங்கள் என்னென்ன இருக்குது, இது துறை சார்ந்த நடவடிக்கை நீங்க என்ன எடுக்கிறீங்க, எப்படி போய் விவசாயிகளுக்கு இந்த திட்டங்கள் சேருது, அதை பத்தி சொல்லுங்களேன்.
மல்பெரி பயிர் செய்யும் விவசாயிகளுக்கு மற்ற விவசாயத்துறையில வழங்குறதை விட மிக அதிகமான அளவு மானிய உதவிகள் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப சமீபத்தில் நம்ம நடந்த அந்த வரவு செலவு திட்டத்தில் முதலமைச்சர் அவங்க மாண்புமிகு முதலமைச்சர் அவங்களே டைரக்டா வந்து இந்த பட்டு வளர்ச்சி திட்டத்தை பேசியிருக்காங்க. முதல் முறையை அவங்களே அந்த விதியை 110 விவசாயிகளுக்கு அளிக்கக்கூடிய உதவிகள் மானிய திட்ட உதவிகள் பத்தி ரொம்ப இதுவா விளக்கமா சொல்லியிருக்கிறாங்க. அதுல வந்து மல்பெரி நடவு செய்யற விவசாயிகளுக்கு வந்து ஊக்கத்தொகையா மானியமா நாங்க 1 ஏக்கருக்கு 6,750 ரூபாய் கொடுத்துறோம். லாஸ்ட் கடந்த வருடம் வரைக்கும் இது 4,125 ரூபாய் தான் இருந்தது. இந்த பட்டு வளர்ச்சி துறையில் ஏற்பட்ட முன்னேற்றம் தொடர்ந்து வெண்பட்டு உற்பத்தியில தமிழ்நாடு வகிக்கிற அந்த இதை கணிதம் பண்ணி அவங்க அரசு நம்ம தமிழ்நாடு அரசு முதல்வர்களும் வந்து அதை 4,125 ரூபாய் இருக்கிறத 6,750 ரூபாய் உயர்த்தி இருக்கிறாங்க. அதிகபட்சமா ஒரு விவசாயிக்கு 2.5 ஏக்கர் வரைக்கும் இந்த மானியம் கொடுக்கலாம். 2 ஏக்கர் பயிர் செய்யறவங்களுக்கு 6,750 ரூபாய் மினி அந்த மானியம் கிடைக்கும். அடுத்தது வந்து சொட்டு நீர் பாசனம். சொட்டு நீர் பாசனத்துக்கு இது வரைக்கும் பட்டு வளர்ச்சி துறை மூலம் சொட்டு நீர் நீங்க பண்ணீங்கன்னா 75% பண்ணோம். அதை இந்த வருடம் முதல் 100% பண்ணிருக்காங்க. அதுவும் 2.5 ஏக்கர் வரைக்கும் மேக்சிமம் நம்ம வந்து அதிகபட்சமா 2.5 ஏக்கர் வரைக்கும் சொட்டு நீர் பாசனம் கொடுக்கறதுக்கு மானிய உதவிகள் கிடைக்கும். அதுக்கு அடுத்தது புழு வளர்ப்பு செய்யறதுக்கு தளவாடம் வந்து ரூம் ஷெட்டு அந்த புழு வளர்ப்பு அறை. இதுக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ளார வச்சு வளர்ப்பாங்க, ரூம்ல வச்சு வளர்ப்பாங்க, மாட்டுக்கொட்டையில. அப்பெல்லாம் அவங்களுக்கு அந்த வருமானம் கிடைக்காது. நிலையான வருமானம் கிடைக்கணும்னா எதையுமே சரியா செய்யணும்ன்ற நோக்கத்துல புழு வளர்ப்பு மனைக்கு எப்படி கட்டுறதுன்றது நாங்களே டிசைன் பண்ணி கொடுக்குறோம். அது பண்றதுக்கு 1-2 லட்சம் ரூபாய்க்கு நீங்க ஷெட்டு மனை கட்டினீங்கன்னா 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் 50% மானியம் கொடுக்குறோம். 2,000 சதுர அடியில 2000 சதுரடியில் கட்டினீங்கன்னா 100,000 ரூபா 50% மானியம், 150,000 ரூபா கட்டினா 75,000 கொடுக்குறோம். இரண்டு நிலைகளில் வந்து இந்த புழு வளர்ப்பு மனைக்கு மானியம் கொடுக்குறோம். அடுத்து அந்த புழு வளர்ப்பு உபகரணங்களுக்கு தேவையான அத்தியாவசிய உபகரணங்கள் ஒரு 37,500 ரூபா கொடுக்குறோம். இது தவிர விவசாயிகளுக்கு தேவையான மற்ற உதவிகளையும் நாங்க செஞ்சிட்டு வரோம். நாங்க விவசாய இளம் புழு வளர்ப்பா விநியோகிக்கிறோம். அதனால விவசாயிகள் வந்து இதை பயன்படுத்தி அதிக லாபம் பெறட்டு, அவருடைய வாழ்வாதாரத்தை முன்னேற்றம்னாக்க பட்டத்துறையில தாராளமா ஈடுபடலான்றது எங்களுடைய வேண்டுகோள்.
இதுல புதிய தொழில்நுட்பம் அப்படின்னு என்ன சொல்வீங்க? விவசாயி மத்தியில வந்து இதை ஏத்துக்கிறாங்களா அந்த புதிய தொழில்நுட்பத்தை?
புதிய தொழில்நுட்பம் பாத்துட்டீங்கன்னா இருக்கக்கூடிய நிலப்பரப்புல அவங்களுடைய உற்பத்தியை அதிகரிக்கிறது, அதாவது இன்டென்சிவ் கல்டிவேஷன். ஏன்னா நிலப்பரப்பு குறைஞ்சிட்டே வரதுனால இருக்கக்கூடிய அளவில் நமக்கு பண்ணணும்னு சொல்லி சொல்றோம். அதுக்காக தான் ஒன்னு முதல் கட்டமா அந்த வீரிய ரக மல்பரின்னு சொல்லிட்டு V1 ரக மல்பரியில இது பண்ணிருக்கோம். MR2 இப்ப V1 ரக மல்பரிக்கு எல்லாரும் போயிட்டு இருக்கிறாங்க. இதனால வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கர்ல வந்து MR2 போடும்போது ஒரு 16,000-17,000 கிலோ கிடைச்சதுன்னா இதுல 25,000 கிலோ இலை 1.5 மடங்கு இலை உற்பத்தி ஆகும். அதே மாதிரி இப்ப வெண்பட்டுன்னு சொல்லக்கூடிய டபுள் ஹைபிரிட்னு சொல்றோம். இது 100 முட்டைக்கு இன்னைக்கு வந்து 80-90 கிலோகிராம் வரைக்கும் பட்டுக்கூடுகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட்டு கூடுகள் வந்து தொழில்நுட்பம் சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம நல்ல காற்றோட்டமான ஒரு புழு வளர்ப்பு மனை, தரமான மல்பரி இலை உற்பத்தி, இளம்புழு வளர்ப்பு மையங்கள் மூலமா இருந்து ஆரோக்கியமான புழு வளர்ப்புகளை கொள்முதல் செஞ்சு அடுத்து ஒரு 17 நாள் நல்ல காற்றோட்டமும் படுக்கையில வந்து நல்ல கிருமி நாசினி தூவி கிருமிகளற்ற சூழலில் நல்ல ஆரோக்கியம் பராமரிச்சு புழு வளர்ப்பு மேற்கொள்ள சொல்லி விவசாயிகளுக்கு நாங்கள் பயிற்சியும் தொடர்ந்து அறிவுரைகளையும் வழங்கிட்டு வரோம். இதனால விவசாயிகள் வந்து தங்களுடைய மகசூல் எவ்வித இழப்புமின்றி நல்ல ஆரோக்கியமான புழுக்களை வளர்த்து தரமான பட்டுக்கூடுகள் உற்பத்தி செஞ்சு வந்துட்டு இருக்கிறாங்க. மிகவும் லகுவான தொழில்நுட்பம் இருக்கிறதுனால விவசாயிகள் வந்து எளிதா கடைபிடிச்சிட்டு வராங்க.
சரி, இப்ப இது தொடர்பா விவசாயிகளுக்கு சந்தேகம் ஏற்பட்டா யாரை பார்க்கலாம், அவரோட விவரம் சொல்லுங்களேன்.
கிராம அளவில் நாங்க சொன்ன மாதிரி எங்களுடைய தொழில்நுட்ப சேவை மையங்கள் இருக்கு. அங்க இளநிலை ஆய்வாளர்கள் இருக்கிறாங்க, தொழில்நுட்ப சேவை மையங்களுக்கு உதவி ஆய்வாளர் இருக்கிறாங்க. இது போக பாத்தீங்கன்னா பாலசுந்தர ரோட்ல உதவி இயக்குநர் அலுவலகம் இருக்கு, பட்டு வளர்ச்சித்துறை அலுவலகம் இருக்கு. இந்த உதவி இயக்குநர் அலுவலகத்தில் வந்து உதவி இயக்குநர் அவங்க இருக்கிறாங்க. இதோடைய தொலைபேசியின் வந்து 0422-24648 இந்த எண்ணில் தொடர்பு கொண்டீங்கனாலும் நாங்கள் வந்து உங்களுக்கு தேவையான ஆலோசனைகளை வழங்கி வரோம். இந்த ஒவ்வொரு இதுலையும் வந்து தொலைபேசி மூலமா கூட எங்களை தொடர்பு கொண்டா கூட உடனடியாக எங்களுடைய இளநிலை ஆய்வாளர்களுக்கு தகவலை தெரிவிச்சு நீங்க உங்களை வந்து நேரடியாக சந்திச்சு அவங்க வந்து உங்களுக்கு தேவையான எல்லாவித வசதிகளையும், அதாவது மல்பரி நடவு செய்ய துவக்கமா நீங்க என்ன ப்ரிப்பரேட்டரி அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணணும்னு சொல்லி, நாற்று எங்க கிடைக்கும்னு சொல்லி, நடவு செய்ய உங்களுடனே இருந்து தரமான இலைகள் உற்பத்தி செய்யவும், புழு வளர்ப்பு மனைகளை எப்படி அமைத்துக் கொள்ளணும்னு சொல்லவும், உங்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை பெருக்கிக் கொள்ள அனைத்து வகையிலும் வந்து எங்களுடைய தொழில்நுட்ப அலுவலர்கள் வந்து உதவி செய்வாங்க. இது போக உங்களுக்கு வங்கிகள் மூலமா கடன் கிடைக்கிறதுக்கும் எங்களுடைய தொழில்நுட்ப சேவை மையங்களும் உதவிட்டு வருது. இது பாத்தீங்கன்னா 100ல வந்து ஒரு தொழில்நுட்ப சேவை மையம் இருக்கு, 100ல தென்னம்பாளை ரோட்ல இருக்கு, அவினாசியில சேவூர்ல வந்து அவினாசியில் ஒரு தொழில்நுட்ப சேவை மையம் இருக்கு, பெரிநாயக்கம்பாளையத்தில் ஜிஜி பாளையத்தில் ஒரு தொழில்நுட்ப சேவை மையம் இருக்கு, கோவையில வந்து உதவிக்குனர் அலுவலகத்திலேயே 8/52 பாலசுந்தரம் சாலையில ஒரு தொழில்நுட்ப சேவை மையம் இருக்கு. அதனால விவசாயிகள் வந்து எந்த நேரத்திலயும் நேரடியாக எங்களை அணுகி அவங்களுடைய இந்த வாய்ப்பை பயன்படுத்திட்டு அவங்களுடைய வாழ்க்கை தரம் மேம்பட அந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம்.
கருத்துக்களுக்கு நன்றி, வணக்கம்.
நன்றி, வணக்கம்.
பட்டு வளர்ச்சி தின துறையின் சார்பாக எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம்.
என்ன நண்பர்களே, நிகழ்ச்சி கேட்டீங்களா? கோவை பட்டு வளர்ச்சி துறையின் செயல்பாடுகள் குறித்து விளக்கம் சொன்னாங்க அத்துறையின் உதவி இயக்குநர் பி வைத்தியநாதன் அவர்கள் மற்றும் ஆய்வாளர் எஸ் பிரின்ஸ் மோகன் அவர்கள். உடன் உரையாடினார் என் கோமா.